நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் கார்த்திக் வேல் அவர்களே.
வணக்கம் பைசல்.
இப்போ ஃபெடரல் தேர்தலை பொறுத்தளவில், தேர்தல் முடிஞ்சு ஆளும் கட்சி தோல்வி கண்டிருக்கு, எதிர்கட்சியான லேபர் கட்சி வந்து ஆட்சிக்கு வருது. இப்படியான இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இந்த தேர்தல் வந்து நான் ரெண்டு விதங்கள்ல வந்து பாக்குறேன். ஒன்னு வந்து எண்ணிக்கை அடிப்படையில், தேர்தல் எல்லாமே எண்ணிக்கை தானே. எண்ணிக்கை அடிப்படையில பார்க்கும்போது லிபரல் பார்ட்டி பல முக்கியமான இடங்களை வந்து இழந்துள்ளது. லேபர் பார்ட்டி வந்து பல இடங்களை வென்று கிட்டத்தட்ட ஒரு தனிப்பெரும்பான்மை பெறக்கூடிய அளவுக்கு நெருங்கி இருக்கிறது. இது வந்து எண்ணிக்கை அளவில். ஆனால் வாக்குகள் என்று நீங்கள் பார்க்கும்போது லிபரல் பார்ட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்குகளை ஒட்டுமொத்தமாக இழந்திருக்கிறது, ஃபர்ஸ்ட் பார்ட்டி ப்ரெஃபரன்ஸ். அதே போல லேபரும் கொஞ்சம் வாக்குகளை இழந்துதான் இருக்கிறது. இதுதான் வந்து எண்ணிக்கையை பார்க்க போனார். ஆனால் இதன் பின்னால் இருக்கக்கூடிய இந்த இயக்க விசைகள் என்ன என்று பார்க்க போனால், அதில் தான் வந்து நமக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு புரிதல் வந்து நமக்கு கிடைக்க வருகிறது. இந்த இரண்டு பார்ட்டிகளின் மேலும் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு விமர்சனம் இருந்திருக்கிறது. அதைத்தான் நான் இந்த தேர்தலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறேன். இந்த தேர்தலில் வந்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு எழுச்சி என்று சொன்னால், அந்த கீழ் கேண்டிடேட்ஸ் என்று சொல்லக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள், அவர்கள் வந்து பெரும்பாலும் பெண் வேட்பாளர்கள், அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து எஸ்டாபிளிஷா இருக்கக்கூடிய இரண்டு பெரிய கட்சிகளினுடைய வேட்பாளர்களை வீழ்த்தி அவர்கள் வந்து வென்றிருக்கிறார்கள். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை என்றே நாம் வந்து சொல்லலாம். அதாவது ஆஸ்திரேலியா தேர்தல் வரலாற்றில் இவ்வளவு ஒரு அலை போல இவ்வளவு சுயேட்சை வேட்பாளர்கள் சமீப காலங்களில் இவ்வளவு வந்ததே கிடையாது. இது வந்து ஆஸ்திரேலியா ஒரு தேர்தலில் ஒரு ஒரு புதிய ஒரு ஒரு மாற்றத்தை திசையை வந்து கொண்டு வரும் என்று நான் நினைக்கிறேன். இதன் அடிப்படையாக இரண்டு விஷயங்கள் வந்து ஒரு கொள்கை அளவில் மேலே வருகிறது. ஒன்று காலநிலை மாற்றம், இன்னொன்று அரசியலில் உள்ள நம்பகத்தன்மை. அதாவது இந்த இன்டெகிரிட்டி என்று சொல்கிறார்கள் இல்லையா, இந்த ஐகேக் போன்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவி அரசியலில் நம்பகத்தன்மை, வெளிப்படைத்தன்மை இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கும் பொருட்டு எடுக்கப்படும் கொள்கை முடிவு. இந்த இரண்டு விஷயங்களும் அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து மிகவும் ஆர்வத்துடன் மேலே எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல நமக்கு வந்து இந்த பசுமை கட்சி, கிரீன் பார்ட்டி சொல்றேன் இல்லையா, அந்த கட்சி வந்து மெல்ல மெல்ல தன்னுடைய வலுவை உயர்த்தி கொண்டே வருகிறது. அதுவும் ஒரு நல்ல ஒரு ஒரு திசையை நோக்கி தான் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது எனக்கு தோன்றுகிறது.
சரி, இப்போ லேபர் கட்சியை பொறுத்தளவில், இப்போ நாளைய தினம் வந்து ஆந்தனி அல்பனீசி புதிய பிரதமராக பொறுப்பேற்கவிருக்கிறார். ஆனால் லேபர் கட்சி வெற்றி பெற்றிருந்தா கூட அது தனியாக ஆட்சி அமைக்குமாங்கிறது இப்போது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி வெற்றியை கொடுத்த மக்கள் அதற்கு வந்து தேவைப்படுகிற அளவுக்கு வெற்றி தரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பார்க்குறேன். அதாவது வந்து இது வந்து லேபர் பார்ட்டிக்கு அளிக்கப்பட்ட வெற்றி என்று சொல்வதை விட இது லிபரல் பார்ட்டிக்கு அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அப்படி என்றுதான், அதாவது லிபரல் பார்ட்டியின் மேல் வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்றுதான் நான் வந்து பார்க்கிறேன். லிபரல் பார்ட்டி வந்து கடந்த 3 முறை அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். முக்கியமான காலகட்டங்கள் இந்த கொரோனா இது போன்ற முக்கியமான ஒரு சமூக ஒரு கொந்தளிப்பில் போய்கொண்டிருந்த சூழலில் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது அல்லது எப்படி இருந்திருக்க வேண்டும் என்பது குறித்த மக்களுடைய தீர்ப்பாகத்தான் பார்க்கிறேன். இது வந்து லிபரலுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு, இது லேபருக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு.
சரி, இப்ப லிபரல் கட்சி எடுத்துக்கிட்டா, இப்ப இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று பிரதமர் ஸ்காட் மோரிசன் வந்து தலைவர் பதவியிலிருந்து விலகிறேன், புதிய தலைவரை வந்து கட்சி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பீட்டர் டட்டன் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யக்கூட கூடும் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. லிபரல் கட்சி இவ்வளவுக்கு படுதோல்வியை சந்தித்ததற்கு என்ன காரணம், அது எப்படி மீள முடியும் நினைக்கிறீங்க?
நீங்க லிபரல் கட்சி வந்து ஒரு படுதோல்வி என்று சொன்னது வந்து நான் முற்றிலும் ஏற்கிறேன். ஏனென்றால் வந்து இவ்வளவு குறைவான இடங்களை லிபரல் கட்சி பெற்றது வந்து கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் நடந்ததில்லை. திரும்ப வந்து ஒரு 50-55 இடங்கள் பெற்றது எப்போது என்று பார்க்க போனால் நாம் 90களுக்கு போக வேண்டும். ஆகவே வந்து இது ஒரு மிக கடுமையான ஒரு பார்ட்டி மேல விமர்சனம் மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த விமர்சனம் வந்து இந்த காலத்தின் கட்டாயம் என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உலகமெங்கும் பல விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, காலநிலை மாற்றம் ரீதியாக பலவிதமான கொள்கைகள், பலவிதமான போக்குகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து ஆஸ்திரேலிய மக்கள் வாக்காளர்களாக அவர்கள் வந்து அதை புரிந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு நாடு எந்த திசை நோக்கி செல்ல வேண்டும், எந்த விதமான கொள்கை முடிவுகளை நாம் முன்னெடுக்க வேண்டும், நம்முடைய எதிர்காலம் வரும் தலைமுறைக்கு எப்படி இருக்க வேண்டும், இது போன்ற விஷயங்களில் குறிப்பாக இளம் தலைமுறையினர் வந்து தெளிவாக இருக்கிறார்கள். அந்த தெளிவு வந்து இந்த இரண்டு கட்சிகள் குறிப்பாக லிபரல் கட்சி வந்து வாக்காளர்களுடைய மனதை பறிப்பது என்று சொல்வார்கள், அந்த இடத்தில் வந்து ஒரு தவறிவிட்டார்கள் என்றுதான் நினைக்கிறேன். குறிப்பாக பெண்கள் இந்த டீல் கண்டிடேட்ஸ் சொல்லக்கூடிய வந்து இந்த ஆறு பெண் வேட்பாளர்களை வந்து வென்றிருப்பது வந்து லிபரல் பார்ட்டியில் அவர்களுடைய பெண்கள் குறித்த பார்வை, அது வந்து உங்களுக்கே தெரியும் பல பிரச்சனைகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறது. அந்த பார்வையில் மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஒவ்வாமை முக்கிய காரணம் என்று நான் நினைக்கிறேன். மேலும் இந்த கோவிட் விஷயங்களில் எப்படி வந்து அரசு வந்து கையாண்டது, இது போன்ற பல விஷயங்கள் வந்து கூடவே வந்து நம் காலநிலை மாற்றம் இதையும் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த விஷயங்களை வந்து மிகவும் பின்தங்கி இருப்பதாக எண்ணுபவர்கள் அதிலிருந்து சற்று மாறி ஒரு புது வாய்ப்பை சுயேட்சைகள் மூலமாக உருவாக்கியுள்ளார்கள் அப்படின்றதான் புரிந்து கொள்கிறேன்.
கார்த்திகவில் அவர்களே, இப்போ வந்து சுயேட்சை வேட்பாளர்கள் அதிகமாக வெற்றி பெற்றது நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ நாடாளுமன்றத்தை பார்த்தா, இப்போ ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இப்போ செனட் அவையில் அதாவது எளிதாக ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போகிறதுக்கு அங்கே வந்து எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லைங்கிற ஒரு நிலைமை தான், அதுதான் இப்போ போயிட்டுருக்கு, அதுதான் வரப்போகுது. இதே நிலைமையில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்லேயும் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லைன்னா சட்டங்கள் நிறைவேற்றப்படுறது கடினமாகும், அதனால் வளர்ச்சி தடைபடும், பொருளாதாரம் வளராது, நாடு வந்து ஒரு ஜனநாயகமான ஒரு முறையில் நாடாளுமன்றம் நடந்தாலும் அது நாட்டுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அதாவது வால் வந்து தலைக்கு கட்டளை போடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சிலர் பார்க்குறாங்க. உங்களுக்கு எப்படிப்படுது?
இதை சற்று ஒரு வேறு ஒரு கோணத்தில் நாம் அணுகலாம் என்று நினைக்கிறேன். அதாவது வந்து அரசியல் என்பது ஒரு விதமான ஒரு ஒரு சமரச புள்ளி தான், அது பல்வேறு தரப்புகளினுடைய சமரச புள்ளி. நாம் இதனால் வரைக்கும் ஆஸ்திரேலிய அரசியலில் வந்து ஒரு இரண்டு கட்சி ஆட்சி அல்லது இரண்டு தரப்பு ஆட்சி, லிபரல் லேபர் என்று நாம் பழகிவிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த இரண்டு கட்சிகளுமே வந்து அவர் அவர்களுக்கு எதிர்த்துதான் வந்து அவருடைய கொள்கைகளை வந்து மாற்றிக்கொள்கிறார்களே தவிர மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கவனம் வந்து போய்விடுகிறது. அவர்கள் இருவருக்குள் யார் வெல்ல வேண்டும், என்ன செய்தால் வெல்லலாம், என்ன செய்தால் வந்து நம் ஆட்சிக்கு வரலாம் என்ற அந்த கோணத்தில் வந்து போய்விடுகிறார்கள். அதனால் பல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஃபாலோயிங் இன் தி கிராக்னு சொல்வார்கள் இல்லையா, அது போல அந்த ஒரு இடைவெளியில் வந்து நழுவி போய்விடுகின்றன. இதை வந்து நாம் இது போன்ற ஒரு புது விதமான தரப்பு அல்லது புது தரப்பு ஒன்று உருவாகி வருவது இல்லையா, இது இந்த டீல் வேட்பாளர்களோ அல்லது இந்த கிரீன் பார்ட்டி போன்றவர்களோ, அவர்கள் வந்து ஒரு ஒரு பொதுவெளியில் இன்னொரு ஸ்பேஸ் உருவாக்கினார்கள். அந்த ஸ்பேஸ் வரும் பொழுது நம்முடைய அரசியல் பலம் அது வந்து இன்னும் வந்து பரவலாகிறது. இரண்டு கட்சிகளிடம் மட்டுமே வந்து அது குவிந்திராமல் இன்னும் ஒரு தரப்பாக அல்லது ஒரு மூன்று நான்கு தரப்புகளாக அது வந்து பரவலாகிறது. இது நம்ம வந்து கவனமாக வந்து சொல்ல வேண்டும். அதாவது வந்து இது வந்து ஃப்ராக்மெண்டட் என்று சொல்வதற்கு இல்லை, ஃப்ராக்மெண்டட் என்றால் பல சின்ன சின்ன தரப்புகளாக பிரிந்து உடைவது, அப்படி நடக்கவில்லை. இது வந்து பரவி இருக்கிறது. அதிகாரம் வந்து இந்த இரண்டு கட்சிகளும் அதோட கொள்கைகளுக்கு மட்டும் மாட்டிக்கொள்ளாமல் பல தரப்புகளுக்கும் சொல்லப்போனால் 3-4 தரப்புகளுக்கு வந்து பரவி இருக்கிறது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி வரும்போதுதான் இந்த புது குரல்கள், புது தரப்பின் புது குரல்கள், அவர்களுடைய தேவைகள், இது எல்லாமே வந்து ஒரு விதமான சமரச புள்ளியில் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போது கிரீன் பார்ட்டியுடன் லேபர் வந்து ஒரு சேர்ந்து ஒரு ஒரு அரசு அமைக்க வேண்டும், மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று சொன்னால் கிரீன் பார்ட்டி அவருடைய கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அப்புறம் லேபர் வந்து அதனால் முற்றுள முடியாது என்று சொல்லி ஒரு விதமான சமரச புள்ளிக்கு வந்து சேர்வார்கள். அது வந்து ஒரு நீண்டகால நோக்கில் நல்லது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது பிராக்மெண்ட் ஆகாமல் அதிகாரம் வந்து பரவி இருப்பது.
ஆஸ்திரேலியா பொறுத்தளவில் அது ஒரு பல்லின கலாச்சார நாடு அப்படின்னு நாம் வந்து பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அதன் பெருமையின் ஒரு வெளிப்பாடாக முதன் முறையாக ஆங்கிலோ கெல்டிக்னு சொல்கிற அந்த பூர்வீக பின்னணி இல்லாத ஒரு பிரதமர் ஆந்தனி அல்பனிசி இத்தாலிய பின்னணி கொண்ட ஒருத்தர் வந்து பிரதமராகிறார். பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மல்டி கல்ச்சர்னு சொல்கிற பல்லினத்தை சார்ந்தவர்கள்ங்கிற மாதிரி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படியான ஒரு அந்த போக்கை வந்து எப்படி பார்க்குறீங்க?
கண்டிப்பாக வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆண்டனி அல்பனேசி அவர்கள் வந்து ஆங்கிலோ செல்டிக் வெளியே இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டில் இருந்து வந்தவர் என்று குறிப்பிடுவது, அதே சமயத்தில் அவர் மிக ஒரு எளிய ஒரு பின்னணியில் இருந்து வந்தவர் என்பதையும் நாம் இங்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோக நீங்கள் சொல்வது போல ஒரு எனக்கு தெரிந்த ஒரு 4-5 பேர் வந்து பல்லின கலாச்சார பின்னணியில் இருந்து இந்த முறை தேர்வாகியுள்ளார்கள். அதுவும் வந்து வரவேற்கக்கூடிய விஷயமே. இப்போ நீங்கள் ஆஸ்திரேலிய வாக்காளர்கள் அல்லது குடிமக்களுடைய ஒரு எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டு பார்த்தால் பிற கலாச்சார பின்னணியில் இருந்தது, ஆங்கில கல்டிக் இல்லாத பிற கலாச்சார பின்னணியில் இருந்த அந்த மக்களின் தொகை வந்து ஒரு 20-21% இருக்கும், அதாவது 1/5 என்ற கணக்கில். ஆனால் நீங்கள் அதே கிட்டத்தட்ட அந்த ஒரு அளவிலான ஒரு பிரதிநிதித்துவம் மேலவையிலோ கீழவையிலோ இருக்கும் என்றால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது வந்து ஒரு 7-8% தான் வந்து பிற பின்னணி மக்கள் வந்து அவையில் இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை இது போன்ற மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதன் மூலமாக மேலும் உயரும் என்றுதான் நினைக்கிறேன். அந்த அங்கிருக்கக்கூடிய மக்கள், அங்கிருக்கக்கூடிய முகங்கள் நம் சமூகத்தை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இதை வந்து நான் ஆதரிக்கிறேன். அதே போல இந்த 2 முக்கிய கட்சிகளும், ஈவன் இந்த புதிய தரப்பும் கிரீன்ஸ் மற்றும் இண்டிபெண்டன்ட் சுயேட்சைகள் தரப்பும் வந்து கூட இது போல எந்தெந்த இடங்களில் நம் வந்து பேர கலாச்சார பல்லின கலாச்சார மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமோ அங்கு வந்து தயங்காமல் அதை வந்து ஒரு கட்சி கொள்கையாக வைத்து வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சில இடங்களில் நம்ம கவனிக்கிறோம் வந்து இந்த பாராசூட்டிங் என்று சொல்கிறார்கள், வந்து வேறு ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளரை வந்து முற்றிலும் சம்பந்தமில்லாத இன்னொரு தொகுதியில் கொண்டு வந்து நிறுத்தும் வழக்கம். இது வந்து அந்தந்த கட்சிகள் வந்து தமக்குள்ளேயே வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்துக்கொண்டு மிக அதிக பல்லின மக்கள் வாழும் இடங்களில் அந்த இடங்களிலிருந்து அங்கு பணியாற்றக்கூடிய அங்கு சமூகங்களிலிருந்து வரக்கூடிய மக்களை ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களை வந்து தங்கள் கட்சியின் சார்பாக நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன்.
மிக்க நன்றி கார்த்திக் வேல் அவர்களே, மிக்க நன்றி.
நன்றி ரைசல், வணக்கம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.